நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று உலக வானிலை தினத்தை முன்னிட்டு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் சுற்றுச்சூழல் உயிரி தொழில்நுட்பத்துறை பேராசிரியர் காலநிலை மாற்று ஆராய்ச்சி மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் எம் கோவிந்தராஜு அவர்கள் வானிலை மாற்றங்களும் காலநிலை கல்வியும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வருடமும் மார்ச் 23 இந்த வானிலை ஆராய்ச்சி தினத்தை நம்ம சிறப்பா கடைபிடிச்சிட்டு வர்றோம். அந்த வகையில இந்த தினத்துல உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். முதல்ல ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் நம்முடைய பண்பலை நேர்களுக்காக செஞ்சுக்கங்க ஐயா.
என் பெயர் முனைவர் மு கோவிந்தராசு. நான் முதுகு அறிவியல் சுற்றுச்சூழலியல் புதுவை பல்கலைக்கழகத்துல படிச்சேன். ஆராய்ச்சி அண்ணா பல்கலைக்கழகத்தில் முடித்தேன். சுற்றுச்சூழல் பற்றி கடந்த 30 ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருகிறேன். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் குறித்த பலவிதமான ஆய்வுக் கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறேன். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கடந்த 20 பணியாற்றி வருகிறேன். 15 ஆராய்ச்சி மாணவர்கள் என்னிடம் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். 27 எம்பில் பட்டம் பெற்றுள்ளார்கள். மேலும் எம்எஸ்சி மாணவர்களும் கல்வி பயின்றுள்ளார்கள். தற்போது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தின் சுற்றுச்சூழல் அறிவியல் தொழில்நுட்பவியல் துறையின் சார்பாக பருவநிலை மாற்றம் குறித்த ஆராய்ச்சி பற்றி ஒரு மையம் கடந்த 2017 துவங்கி நடத்தி வருகிறோம். அதில் பருவநிலை மாற்றம் எப்படி ஏற்படுகிறது, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை பற்றி ஆராய்ச்சிகள் செய்து வருகிறோம். அதற்கு மத்திய அரசின் நிதியுதவியும் கிடைக்கிறது, மாநில அரசும் உதவிகளை செய்து வருகிறது. இதுதான் எங்கள் துறையின் முன் குறிப்பு.
ஐயா, இப்ப என்ன அப்படின்னா, வானிலை அப்படிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஒரு எல்லா தொலைக்காட்சியிலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, செய்திகள் முடிவு வந்ததுக்கு பின்னாடி வானிலை செய்திகள் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுப்பாங்க. இப்ப முதல்ல வானிலை அப்படின்னா என்ன, இது எப்படி அறியப்படுகிறது, இந்த வானிலையில இப்ப என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் நடைபெற்றுகிட்டு இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் பொதுமக்களுக்காக விளக்கமா சொல்லுங்க ஐயா.
வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடம் மற்றும் நேரத்தில் வளிமண்டல நிலைமைகளை குறிக்கிறது. இதில் வெப்பநிலை, ஈரப்பதம், மழைப்பொழிவு, காற்றின் வேகம் மற்றும் வளிமண்டல அழுத்தம் போன்ற காரணிகள் அடங்கும். நீண்ட கால வடிவங்களை விவரிக்கும் காலநிலை பற்றி வானிலை குறிப்பிடுகிறது. இது ஒரு நிமிடங்களாகவும் இருக்கலாம், மணி கணக்கிலும் இருக்கலாம், நாள் கணக்கிலும் இருக்கலாம். இந்த வேகங்கள் ஒவ்வொன்றுடைய காரணிகளோட வேகம் மாறிக்கிட்டே இருக்கும். இது சம்பந்தமாக பலவிதமான ஆராய்ச்சிகள் உலகம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. வானிலையில் எப்படி மாற்றங்கள் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்பது பற்றி வானிலை படிக்கக்கூடிய அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரோ பிசிக்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதை பற்றி படிக்கிறார்கள். சுற்றுச்சூழல் பற்றி படிப்பவர்களும் படிக்கிறார்கள். புவியியல் ஜியோகிராபி படிக்கிறவர்களும் படிக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மாணவர்களும் இது சம்பந்தமாக சிறிதளவு படித்து வருகிறார்கள். இது சம்பந்தமாக ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது ஏற்பட்டுள்ள மாற்றங்களை குறித்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்டாலஜி புனேவில் இருக்கிறது, அவர்களும் நிறைய ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். மத்திய அரசின் மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் புவி வளத்துறை அவர்களும் இதை பற்றி ஆராய்ச்சிகள் செய்து வருகிறார்கள். சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற துறை மத்திய அரசோட துறை மாநில அரசோட துறைகளும் இது சம்பந்தமாக பலவிதமான ஆராய்ச்சி பணிகளை மேற்கொண்டு வருகிறது.
ஐயா, இப்ப இந்த வானிலை அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த வானிலை ஆராய்ச்சி தினம் அப்படிங்கிறது இந்த மார்ச் 23 கடைபிடிக்கப்படுகிறது. இந்த மார்ச் 23 இந்த வானிலை ஆராய்ச்சி தினம் கடைபிடிக்கப்படுவதற்கான சிறப்பான காரணங்கள் ஏதாவது இருக்காங்க ஐயா?
மார்ச் 23 உலக வானிலை தினமாக கடைபிடிக்கப்படுவது வானிலை முன்னறிவிப்பு, காலநிலை கண்காணிப்பு மற்றும் பேரிடர் தயார் நிலை ஆகியவற்றின் வானிலை அறிவியல் முக்கியத்துவம் எடுத்திருப்பதற்காக அது ஒவ்வொரு வருடமும் கடைபிடிக்கப்படுகிறது. இது வானிலை மற்றும் காலநிலை ஆராய்ச்சி குறித்த விழிப்புணர்வை ஊக்குவிப்பதாக உள்ளது.
ஐயா, ஒவ்வொரு வருடமும் இந்த வானிலை தினத்துக்கான கருப்பொருளை நம்ம உருவாக்கி அதை நம்ம கடைபிடிச்சிட்டு வர்றோம். இந்த 2025 வருட வானிலை ஆராய்ச்சி தினத்திற்கான கருப்பொருள் என்னங்கய்யா?
இயற்கை ஆபத்துகளின் தாக்கங்கள் குறைப்பது, முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகளை மேம்படுத்துவது, கூட்டு முயற்சிகளின் முக்கியத்துவத்தை இக்கருப்பொருள் வலியுறுத்துகிறது. அதுதான் இந்த 2025 ஆண்டிற்கான வானிலை தினத்திற்கான கருப்பொருள்.
வானிலையில மாற்றம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியை ஏற்பட்டுக்கிட்டே வருது. இந்த வானிலை மாற்றம் அப்படிங்கிறது ஏன் ஏற்படுது? அதே போல இப்ப காலநிலை மாற்றம் அதனுடைய காலகட்டத்திலையும் நம்ம இயக்குறோம். வானிலை மாற்றம் ஏன் ஏற்படுது, காலநிலை மாற்றத்துக்கும் இந்த வானிலை மாற்றத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
வானிலை மாற்றம் வளிமண்டல மாறுபாடுகளால் ஏற்படுகிறது. மேலும் காலநிலை மாற்றம் என்பது வானிலை முறைகளில் நீண்ட கால மாற்றங்களை குறிக்கிறது. அதாவது வளிமண்டலம்னா வந்து முன்ன சொன்ன மாதிரி ஈரப்பதம், வெப்பநிலை, மழைப்பொழிவு, காற்றின் வேகம், வளிமண்டல அழுத்தம், இது எல்லாம் வந்து வளிமண்டல காரணிகள். அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வானிலை மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் வந்து அதாவது ஷார்ட் டேர்ம், சிறிய சிறிய கால இடைவெளியில் ஏற்பட்டால் பிரச்சனை இல்லை. அதனோட முறைகள் நீண்ட கால மாற்றங்கள், அதாவது கடந்த 30 ஆண்டுகள் 50 ஆண்டுகளாக டேட்டாவை நீங்கள் வந்து இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் இந்தியன் மெட்டியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல 100 வருஷத்து டேட்டா 200 வருஷத்து டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மாற்றங்கள் எப்போவெல்லாம் வந்து லாங் டேர்ம் நீண்ட காலமாக இருக்குதோ அது பருவநிலை மாற்றம் ஆகுது. வானிலையோட தொகுப்பு தான் பருவநிலை அல்லது காலநிலைன்னு சொல்லலாம். அந்த காலநிலை ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நமக்கு இப்ப வந்து பலவிதமான இடர்பாடுகளை இயற்கை சீற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது.
இன்னைக்கு நமக்கு இந்த வானிலை முன்னறிவிப்பு அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வானிலையில நடக்கக்கூடிய இப்ப மழை வரப்போகுது, புயல் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை முன்னறிவிப்பு கொடுப்பாங்க. இந்த அறிவிப்புகளை எந்தெந்த தரவுகள்ல இருந்து எடுத்து நமக்கு வந்து செய்தி ஆசிரியர்கள் இதை வழங்குறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
வானிலை முன்னறிவிப்புகள் வந்து 7 நாட்கள் முதல் 14 நாட்களுக்கு முன்னாடியே வழங்கப்படுகிறது. பொதுவாக இது வந்து சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிக்காகவும் வானிலைக்காகவே தனியான செயற்கைக்கோள்கள் இருக்கின்றன. இந்த செயற்கைக்கோள்கள் வானிலை காரணிகளை ஆராய்ந்து எங்க வந்து ஈரப்பதம் அதிகமா இருக்கு, குளிர்ச்சி எங்க அதிகமா இருக்குது, வறண்ட நிலை எங்க நிலவுது, மழை பொழிவதற்கான வாய்ப்புகள் எங்க இருக்கிறது, மழையே வந்து புயலாகவோ இல்ல வேற மாதிரியான இயற்கை சீற்றங்களாகவோ மாறக்கூடிய சூழல் எங்க இருக்குதுன்றதை வந்து ரிமோட் சென்சிங், அதாவது செயற்கைக்கோள் படங்களை வைத்தும் புவியியல் வல்லுநர்கள் தொழில் நுண்ணறிவு பயன்படுத்தியும் சில நவீன தொழில்நுட்ப ரேடார்கள் கருவிகள் மூலமாக 1000 கிலோமீட்டருக்கு தூரமாக இருக்கக்கூடிய பருவநிலையும் காலநிலையும் மற்றும் வானிலை நிலவைகளை நம்ம தகவல் எடுத்து அதன் மூலயமா நம்ம வந்து வானிலை மாற்றங்களையும் அதனுடைய மாறுபாடுகளையும் நாம் தொடர்ந்து கண்காணித்து அவர்கள் நமக்காக 7 நாட்கள் முதல் 14 நாட்களுக்குள் அந்த தகவலை மக்களுக்கு வழங்குகிறார்கள். தினமும் வானிலை பற்றிய தகவலும் அனைத்து செய்திகளிலும் செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
ஐயா, அது போல இந்த வானிலை ஆய்வு மையங்கள் இன்னைக்கு இருக்குது. வானிலை ஆய்வு மையம் அப்படின்னா என்ன, அது எங்கெங்கெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு, இந்த வானிலை ஆராய்ச்சி மையங்கள் என்னென்ன பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன ஆய்வுகள்லாம் செய்யறாங்க, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அவை வானிலை முன்னறிவிப்பு, காலநிலை கண்காணிப்பு மற்றும் ஆராய்ச்சியில் கவனம் செலுத்தும் பல பிரிவுகளை கொண்டது. வானிலை ஆராய்ச்சி மையங்கள் பொதுவாக பின்வரும் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை கொண்டுள்ளது. 1. வானிலை முன்னறிவிப்பு பிரிவு, காலநிலை ஆராய்ச்சி பிரிவு, ஹைட்ரோமெட்ரியாலஜி பிரிவு, காற்றின் தரம் மற்றும் வளிமண்டல ஆராய்ச்சி பிரிவு, தரவு சேகரிப்பு மற்றும் பகுப்பாய்வு பிரிவு, பேரிடர் தயார்நிலை மற்றும் முன்கூட்டி எச்சரிக்கை அமைப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரி தனித்தனியான ஆராய்ச்சி யூனிட்டுகள் மையங்கள் மூலமாக வானிலை ஆராய்ச்சி நிலையம் செயல்பட்டு வருகிறது.
தற்பொழுது இந்த வானிலை ஆராய்ச்சி மையங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது, என்னென்ன செயல்பாடுகள் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க, அதுல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
வானிலை ஆராய்ச்சி மையங்கள் உலகம் முழுவதும் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் அவை பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதாவது இந்திய வானிலை ஆய்வுத்துறை IMD இந்தியன் மெட்டியோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. அமெரிக்காவில் தேசிய வானிலை சேவை மற்றும் நோவா என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. வானிலை அலுவலகம் இருக்கிறது. ஜப்பானில் ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் இருக்கிறது. பிரான்சில் மெட்டியோ பிரான்ஸ் மெட்டியாலஜிக்கல் டேட்டா தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. உலக வானிலை அமைப்பு WMO போன்ற உலகளாவிய அமைப்புகள் சர்வதேச வானிலை தரவுகளை பகிர்ந்து ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைக்கிறது. ஐரோப்பிய நடுத்தர வானிலை முன்னறிவிப்பு மையம் மற்றும் நாசா போன்ற சிறப்பு மையங்கள் உலகளாவிய காலநிலை மற்றும் வானிலை ஆய்வுகளை பகிர்ந்து அனைவருக்கும் பங்களிக்கிறது.
ஐயா, இப்ப இந்த வானிலையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது இயற்கையிலேயே என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, இந்த மாற்றங்கள் எப்போதெல்லாம் நடக்குது, திடீர்னு இந்த மாற்றங்கள் நடைபெறுதா இல்ல தொடர்ச்சியா வரக்கூடிய காலகட்டங்கள்ல இயல்பாவே இந்த மாற்றங்கள் நடக்குதா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
வானிலையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து மாற்றங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடப்பது கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குறுகிய காலத்தில் ஏற்படக்கூடியது மாற்றங்கள் கிடையாது, ரொம்ப நேரத்தினால் ஏற்படக்கூடியதான் மாற்றங்கள். சின்ன சின்ன இடர்பாடுகள் பெரிய மாற்றங்களாக உருவெடுக்கிறது. அதற்கு காரணம் மனிதனுடைய வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, இண்டஸ்ட்ரியல் அதாவது நகர்ப்புற வளர்ச்சி, இதனால வந்து வாகன பெருக்கம், அப்புறம் வந்து எரிபொருள் ஃபாசில் ஃபியூல்ஸ் சொல்லுவாங்க பெட்ரோல் போன்ற பொருட்களை எரித்து அதன் மூலமா நம்ம வெளியிடக்கூடிய கரும்புகை, அதுலேருந்து வெளிவரக்கூடிய நச்சு காற்று, இவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நமது வானிலையில் இருக்கக்கூடிய காற்றின் ஈரப்பதம், காற்றின் வேகம், மேகத்தின் தன்மைகள், வேதியியல் தன்மைகள் மற்றும் மேகத்தினுடைய மூமெண்ட்ஸ் வேகம் இவற்றை எல்லாமே மாற்றுகிறது. இந்த அதற்கு காரணம், அடிப்படை காரணம் பொல்யூஷன் சொல்லக்கூடிய, அதாவது வந்து தமிழ்ல சொன்னீங்கன்னா மாசு நிறைந்த சூழலாக காற்று மண்டலம் மாறுகிறது. காற்று மண்டலம் மாறும்போது வெப்பநிலையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது. நான் பொதுவாக சூரியனிடமிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் மற்றும் மற்ற கதிர்கள் எல்லாம் பூமியில் பட்டு மீண்டும் திரும்பி சூரியனையே ஆகாயத்தை மேல் சென்று அடையும் என்பது இயற்கையான விதி. ஆனால் தற்பொழுது நம்ம கிட்ட ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த சூரிய அட்மாஸ்பியரிக் லேயர் மேல இருக்கக்கூடிய காற்று படலம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய சில வாயு படலங்களுக்கெல்லாம் வந்து ஏற்படக்கூடிய இந்த மாசோட மாசு கட்டு அதிகமாகிறது. காற்று மாசு, காற்று மாசில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை கொண்ட வேதியியல் பொருட்கள் எல்லாம் வந்து இந்த மேகத்தினுடைய பண்பையும் மேக கூட்டங்களின் இயல்பையும் மாற்றி மழை பொழிவை, மேக கூட்டங்களுடைய நகர்வுகள் மூமெண்ட்ஸ் வந்து குறைக்குது, காற்றோட வேகத்தை குறைக்குது. அதனால மேகத்தோட நகர்வுகள் குறைந்து எல்லா மேகங்களும் ஒரே இடத்தில் நின்று நமக்கு வந்து அதிகப்படியான மழை குறைந்த நேரத்தில் 24 மணி நேரத்தில் 300 மில்லிமீட்டர், 50 மில்லிமீட்டர் என்று அளவு கடுமையான மழை பெய்வதால் வெள்ளம் ஏற்படுகிறது, சமாளிக்க இயலவில்லை. காற்று சில இடங்களில் வேகமா அடித்து டேமேஜஸ் அதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. கடல் சீற்றம், கடல் மட்டம் உயர்வது, வெப்பநிலை, இந்த காற்று மாசுபடுறதுனால இந்த ரேடியேஷன் திரும்ப போகாதனால புவி வந்து வெப்பம் அடையுது. இது வெப்பம் அடையிறதுனால புவி மண்டலம் வெப்பமடைந்து ஐஸ் கட்டி எல்லாம் உருகிறது, அதனால பல உயிரினங்கள் அழிகிறது. மேலும் வந்து கடல் சீற்றம் அதிகரிக்கிறது. இயற்கையினுடைய அந்த சுற்றுச்சூழல் நிலையில வந்து மாற்றம் வரும்போது இயற்கை வந்து ஒரு மாதிரி தன்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள விரும்புகிறது. அப்பதான் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அதாவது நம்மளாலே பிரிடிக்ட் பண்ண முடியாத, நம்மளால திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும், குளிர் அதிகமாகும். இப்ப பாத்தீங்கன்னா விண்டர்ல குளிர் எக்ஸ்டெண்ட் ஆகும், சம்மர்ல வெயில் எக்ஸ்டெண்ட் ஆகும், டிகிரி செல்சியஸ் வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கும். நகர்ப்புறத்துல வந்து அர்பன் ஹீட் ஹைலாண்ட்ஸ் சொல்லுவாங்க, வெப்ப குவியல்கள் அங்கங்க உருவாகும். இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் தான் பருவநிலை மாற்றத்தோட தனித்தனியான சிறு 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 விதமான மாற்றங்கள். இது சமுதாயத்திற்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். அதை கட்டுப்படுத்த மத்திய அரசும் மாநில அரசும் உலகளாவிய அமைப்புகளும் இன்டர்நேஷனல் பேனல் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் சொல்லி நிறைய இன்டர் கவர்மெண்டல் பேனல் இருக்கு, யுஎன்இபி, யுஎன்டிபி, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டு, தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், டிஸ்ட்ரிக் வைஸ் கிளைமேட் சேஞ்ச் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் வந்து இருக்கிறாங்க. இருந்தாலும் அதனுடைய சீற்றத்தன்மை குறைக்க இன்னும் பல ஆண்டுகள் ஒன்றாக இணைந்து பணியாற்றினால் மட்டுமே இதை நாம் கட்டுப்படுத்த முடியும்.
ஐயா, இன்னைக்கு நீங்க சொன்னது போல புவி வெப்பம் அடையுது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொன்னீங்க. இந்த புவி வெப்பம் அடைகிறதுனால பூமியில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகுது, கடல் மட்டம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப பூமியினுடைய வெப்பம் அதிகரிக்கிறது, கடல் மட்டம் உயருது, இந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியா நடக்குதுங்கிற பட்சத்துல அடுத்த கட்ட செயல்முறை அப்படிங்கிறது பூமிக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை, ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்துங்க ஐயா?
அதுதான் உலகளாவிய ஆராய்ச்சியாளர்கள் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லி இருக்காங்கன்னா, முதல் பாதிப்பை வந்து கடல் கரை ஒட்டியுள்ள மக்களுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனாலதான் சிங்கப்பூர், மொரீசியஸ் ஐலாண்ட், சில தீவுகள் எல்லாமே வந்து கடல் மட்டம் உயரும் போது நீருக்குள்ள போயிடுமோன்னு ஒரு பயத்தை உருவாக்கி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்தியாவிலயும் பாத்தீங்கன்னா கடலை ஒட்டி இருக்கிற பகுதிகள்ல ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து கடல் உள்வாங்கிறதெல்லாம் போய் இப்ப கடல் மேலிருந்து நிலத்தை அபகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி பலவிதமான ஆராய்ச்சிகள் மூலமா மாடலிங் மற்றும் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் வந்து மானிட்டர் பண்றாங்க, அதை குறைக்கணும், அதனால மக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கணும்னு இவங்க முன்னிலைப்படுத்தி அது பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பருவநிலை மாற்ற ஆராய்ச்சி மற்றும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னு ஒரு சென்டர் இருக்குது. நம்ம பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பருவநிலை மாற்ற ஆராய்ச்சி மையமும் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த ரெண்டு தான் இருக்குது, பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர்ல பருவநிலை ஆராய்ச்சி மையம் தனியாக இருக்குது. அப்புறம் இந்தியன் டிராபிக்கல் மெட்டியாலஜி பூனே, பூனேல வந்து அது மெட்டியாலஜி கிளைமேட் சேஞ்ச் பத்தி தனியா ஒரு பெரிய ஆராய்ச்சி நிலையமே இருக்குது. அது மத்திய அரசோட மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ், அதாவது புவியியல் துறை அறிவியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி பணிகள் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரதமர், முதல்வர், அரசு அதிகாரிகள் எல்லாருமே அதுக்காக பாடுபடுறோம். பட் இப்பவும் நம்ம சில வார்னிங்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, இந்தந்த ஏரியாவில் வந்து இஷ்யூஸ் வரலாம், வல்னரபிள் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க, பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மக்கள் அப்படின்ட்டு அந்த ஏரியாவில் ஐடென்டிஃபை வச்சிருக்கிறாங்க. அது அந்தந்த நேரத்தில் அரசாங்கம் அதுக்கு தகுந்த மாதிரி வழிகாட்டுதலை வழங்கும். மக்களும் இதை உணர்ந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியமான கருத்து.
இன்னைக்கு இந்த வானிலை மாற்றம், காலநிலை மாற்றம் குறித்து கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள்ல எத்தகைய உயர்கல்வி பாடப்பிரிவுகள், குறிப்பா என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் இந்த கல்லூரி பல்கலைக்கழக மேற்படிப்புகள்ல இப்ப தற்போது நடைபெற்றுக்கிட்டு இருக்குங்க ஐயா?
கல்லூரிகள் பாத்தீங்கன்னா கல்லூரிகள் எங்கேயும் இல்லைங்க. பல்கலைக்கழகங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், தமிழ்நாடு விவசாய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி டிஎன்ஏயு கோயம்புத்தூர், அந்த மாதிரி சில பல்கலைக்கழகம், பெரியார் பல்கலைக்கழகம் சேலம், இங்கெல்லாம் வந்து சில முன்னெடுப்புகள் நடைபெற்று கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறது. மேலும் இதை அதிகப்படுத்த வேண்டும். இது சம்பந்தப்பட்ட பாட பிரிவுகளும் இன்னும் தொடங்கப்படலை, அதை வந்து மேலும் தொடங்கணும். அதுக்கு அரசாங்கமும் முன்னெடுப்புகள் எடுத்து நிதி உதவி வழங்கினால் மேலும் ஆராய்ச்சிகள் தொடரும், இது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வுகள் அதிகமாகும். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கிளைமேட் சேஞ்ச் மிஷன், சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்ற மிஷன் தமிழ்நாட்டில் இருக்காங்க, டைரக்டரேட் ஆஃப் என்விரான்மெண்ட், மினிஸ்டர் ஆஃப் என்வரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் மூலிமா கிளைமேட் லிட்ரஸி ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அவங்க எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் நிதி கொடுத்து இது சம்பந்தமாக விழிப்புணர்வு நடத்துங்கன்னு சொல்லி நாங்கள்லாம் நடத்திட்டுருக்கிறோம். இன்னைக்கு கூட எங்கள் துறையில் ஒரு ப்ரோக்ராம் நடந்தது, கடந்த ஒரு வாரமாக எங்கள் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் நடந்துட்டு இருக்குது. நானும் அடுத்த மாதம் வச்சு, அடுத்த வாரம் 26ஆம் தேதி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். கல்லூரி மாணவர்களை அழைச்சி அவங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட வகுப்புகளை, துறை வல்லுநர்களை அழைத்து பேச சொல்லி இது சம்பந்தப்பட்ட படிப்புகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க, ஆராய்ச்சிகளை செய்யுங்க, பொதுமக்களுக்கு இதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கன்னு அவங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்.
ஐயா, இன்றைய காலகட்டங்களில் இந்த வானிலை மாற்றம், காலநிலை மாற்றம் குறித்து பொதுமக்கள்கிட்ட எத்தகைய ஒரு விழிப்புணர்வு இன்னைக்கு இருக்குது, இன்னும் அவங்க விழிப்புணர்வு அடைய மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி அந்த அறிவுரைகளை அவங்களுக்கு போய் புகுத்துறது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு எல்லாமே. இப்ப வந்து பிளஸ் டூ சிலபஸ் 12th அதுக்கு ஈவன் 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கிளைமேட் சேஞ்ச் பத்தியோ பருவநிலை மாற்றம் சுற்றுச்சூழலை பத்தி பாடம் இருக்கிறது ஒழிய மனிதனுடைய வாழ்க்கை முறையை பயன்படுத்தி பார்க்கும்போது அவர்களால் தொடர்ந்து அதை பின்பற்ற முடியவில்லை என்பதுதான் உண்மையான சம்பவம். மேலும் இந்த பிளாஸ்டிக்கை வந்து நம்ம தடைப்படுத்தணும், அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது. மாசு கட்டுப்பாட்டை முன்னெடுக்கணும். இது மக்கள்கிட்ட வந்து நிறைய தன்னார்வ நிறுவனங்கள் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிறவங்க நிறைய பேர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பூ உலகின் நண்பர்கள் என்ற ஆர்கனைசேஷன் மற்றும் நிறைய என்ஜிஓஸ் இருக்கிறாங்க, ஃபுல்லா பண்றாங்க. இருந்தாலும் ஜனங்க கிட்ட வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு மிகவே மிக குறைவு. ஈவன் நம்ம படித்தவங்கிட்டயே சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு குறைவு. அவங்க வந்து இயற்கைக்கு முரணாகவும் வளங்களை பால்படுத்துவது, நீர் வளத்தை மேம்படுத்த விரும்புறதில்லை, காற்று மாசை குறைக்க விரும்புறதில்லை, அந்த மாதிரி நிறைய மனிதனுடைய லைஃப் ஸ்டைல் அது வந்து சுற்றுச்சூழலுக்கு எதிராக தான் இருக்கிறது. அதனாலதான் இப்ப வந்து மத்திய அரசோட சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்ற ஆக்ஷன் பிளான் ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது பொதுமக்கள் தான் ஒவ்வொருத்தரும் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா சுற்றுச்சூழல் என்பது தனிப்பட்ட மனிதனுக்கானது அல்ல, இது எல்லாருடைய பொதுவானது, எல்லாருமே பாடுபடணும். இதுல வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து பேதங்களோ எதுவுமே கிடையாது, பவுண்டரிஸே கிடையாது, அதாவது வந்து எல்லைகள் கிடையாது. சுற்றுச்சூழல் என்பது உலகளாவிய ஒரு பொதுவான ஒரு சப்ஜெக்ட். அதனால எல்லாருமே பாடுபட்டாதான், ஏன்னா இதை டேமேஜ் பண்ணது எல்லாரும் தான். ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ரிபியூட் பண்ணி வளர்ந்த நாடுகள் அதிகமான கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. வளரும் நாடுகள் பொருளாதாரத்திற்காக சில விஷயங்களை செய்யும் போது, வளர்ச்சிகளுக்காக செய்யும் போது சுற்றுச்சூழலை பின்னுக்கு தள்ளி பொருளாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற சூழலில் நாம் இந்த நிலைமை வந்து மனித சமுதாயம் என்று இருக்கிறது. அதை தவிர்த்து மனிதனுக்கு பொருளாதாரத்தை விட நல்ல சுற்றுச்சூழல் தான் முக்கியம் என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நல்ல காற்று, நல்ல குடிநீர், நல்ல இருப்பிடம், காற்று, நீர், உணவு, இது மூணு இல்லாட்டி மனுஷன் ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு மூணுலையுமே மாசுபாடு, கலப்படங்கள், அடல்ட்ரேஷன், மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அடல்ட்ரேஷன் நிறைய இருக்கு, இதனால பலவிதமான நோய்கள், இப்படி மனித சூழலில் கேள்விக்குறிகளும் சிரமங்களும் அதிகமாக இருக்கிறது. அதுவும் பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களுக்கு பாதிப்புகள் குறைவு, ஏழை எளிய மக்களுக்கும் சமுதாயத்தில் பின்தங்கிய மக்களுக்கும் சோசியலி பேக்வேர்ட் குரூப்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வசதி இல்லாதவங்களுக்கு வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறி என்ற மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்பு, பருவநிலை மாற்றம் போயிட்டு இருக்குது. எனவே பொதுமக்கள் ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து நம்மளுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று செலுத்தினால் மட்டுமே நாம் அடுத்த 20-30 ஆண்டுகள் கழித்தாவது வரும் தலைமுறைக்கு நாம் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைத்து காலநிலை மாற்றத்தை சமன் செய்ய முடியும் என்பது என்னுடைய கருத்து.
ஐயா, இதுவரைக்கும் இன்றைய நமது உலக வானிலை தினத்துல வானிலை அப்படின்னா என்ன, அதுல நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, காலநிலை மாற்றத்துக்கும் வானிலை மாற்றத்துக்கும் என்ன ஒரு தொடர்பு, இந்த வானிலையில் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு பொதுமக்களாகிய நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் செய்திகள் என்ன அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பா மிக தெளிவான ஒரு விளக்க உரையை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
நன்றிகள், நன்றிகள், வாழ்த்துக்கள்.
நேர்களே, இதுவரை வானிலை மாற்றங்களும் காலநிலை கல்வியையும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் எம் கோவிந்தராஜு அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.